அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். இன்று வத்திக்கான் வானொலி உங்களுக்கு வழங்குவது இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி.
கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா செய்தி வழங்குபவர் அருள்பணி முனைவர் மரிய ஆரோக்கியம் சலேசிய சபை. அருள்பணி மரிய ஆரோக்கியம் அவர்கள் சலேசிய சபையில் தெற்கு ஆசியாவின் பொது ஆலோசகர்.
தமிழ் கூறும் நல்லுலக மக்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான பாஸ்கா திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்த இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாரத்திற்கு முன்பு யூடியூப்பில் இளையராஜா, அதாவது தமிழ் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பேச்சு பேசியிருந்தார். அதில் ரமண மகரிஷி என்பவரை போற்றுவதற்கு அவர் பேசிய பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை பற்றியும் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது இயேசு உயிர்த்ததெல்லாம் உண்மை அல்ல அப்படி என்று ஒரு சில ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன என்றெல்லாம் அவர் சொல்லி பேசியிருந்தார். அதற்கு தமிழ் கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து மிக அதிகமான எதிர்ப்பு வந்திருந்தது. இது நமக்கு புதிதல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை அல்ல என்ற அந்த பேச்சு, அந்த வதந்தி இயேசுனுடைய காலத்திலிருந்தே வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சில நூல்கள் வெளிவருவது வழக்கம்தான். டான் பிரவுனுடைய புத்தகமும் அப்படி போன்றதுதான். அதாவது இவர்கள் இயேசுவை பற்றி இப்படி ஏதாவது புதிதாக சொன்னால் அவர்களுக்கு அவர்களுடைய நூல் அல்லது அவர்களுடைய ஆர்டிக்கிள் விற்கும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் இவர்கள் அடிக்கடி பேசுவதுண்டு. ஆகினால் இளையராஜாவினுடைய பேச்சை நாம் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. முதல் மறைசாட்சி புனித ஸ்டீஃபன் முடியப்பர், அவரை பற்றி ஒரு தகவல் சொல்லி ஆரம்பிக்க விழைகிறேன். சமீபத்தில் நான் இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது பெத் ஜமால் என்ற ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு சலீசிய இல்லம் இருக்கிறது. அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் அங்குதான் ஸ்டீஃபன் புதைக்கப்பட்ட கல்லறை இருக்கிறது என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு பெத் ஜமால் என்று பெயர். ஏனென்றால் கமாலியலுடைய நிலம் அது. ஸ்டீஃபன் இறந்த பிறகு அவரை ஜெருசலேமில் புதைப்பதற்கு மக்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் வந்து தேவ நிந்தனை செய்தவர் என்று சொல்லி அவர்கள் அவரை ஒதுக்கிவிட்டார்கள். ஆகினால் கமாலியல் என்ற அந்த ஒரு பெரிய ஞானி ஸ்டீஃபனுடைய உடலை எடுத்துக்கொண்டு சென்று அவர் தன்னுடைய சொந்த இடத்திலேயே புதைத்திருந்தார். இதை பார்க்கும்பொழுது அங்கிருந்த சில ஆராய்ச்சியாளர்கள் என்னிடம் சொன்னது என்னவென்றால் கமாலியலுக்கு ஒரு சில முக்கிய சீடர்கள் இருந்திருந்தார்கள், அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் முக்கியமானவர்கள் நிக்கோதேமுஸ், ஸ்டீஃபன் பால் அல்லது சால் தார்சுஸ் சால் என்பவர். இதிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரிய வருகிறது என்றால், பால் அண்ட் ஸ்டீஃபன் இவர்கள் இருவருமே கிளாஸ்மேட்ஸ், அதாவது ஒரே குருவிடம் படித்தவர்கள் என்பது தெரிய வருகிறது. ஸ்டீஃபன் கிறிஸ்துவராகிய மாறி இயேசுனுடைய உயிர்ப்பில் முழு நம்பிக்கை வைத்தபொழுது பாலுக்கு ஸ்டீஃபன் மேல் அதிக கோபம். ஏனென்றால் இவன் நம்முடைய யூத மதத்தை தாக்கி பேசுகிறானே, ஒரு சாதாரண ஒரு மனிதனை கடவுள் என்றும் உயிர்த்தெழுந்தார் என்றும் இறைவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்றும் சொல்கின்றானே என்று சொந்த நண்பனாக இருந்தபோதிலும் அவனை கொல்லுவதற்கு மற்றவர்கள் எத்தனைத்த போது அதற்கு உடந்தையாக இருந்தார் அவர். ஆனால் ஸ்டீஃபனுடைய அந்த மரணம் பவுலிடமும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதாவது ஸ்டீஃபன் இவ்வளவு நல்ல அறிவாளி, நல்ல திறமைசாலி, இவரே இயேசு உயிர்த்தார், நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்தார் என்றால் அதில் ஏதாவது உண்மை இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் பவுலுடைய எண்ணத்தில் அன்று தோன்றியிருக்கிறது. ஆகையினால்தான் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர் தமாஸ்கஸ் என்னும் ஊருக்கு செல்லும் பொழுது இயேசுவை அவரை தேர்ந்தெடுத்து, நான் தான் நீ துன்புறுத்தும் இயேசு என்று அவர் சொன்னபொழுது அவர் உடனடியாக இயேசு உண்மைதான் என்ற, இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மைதான், அவர் என்றென்றும் வாழ்வது உண்மைதான் என்பதை புரிந்து கொண்டு அவர் மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலராக மாறினார். நான் நினைத்ததுண்டு, ஸ்டீஃபனுடைய அந்த இழப்பிற்காக இயேசு பவுலை தேர்ந்து கொண்டாரோ என்று நான் நினைப்பதுண்டு. இதில் நான் சொல்ல வருவது என்னவென்றால், இயேசு உயிர்த்தார் என்பதற்கு என்ன சாட்சி என்று நாம் பார்க்கும்பொழுது, அந்த ஒரு உண்மையை சொல்வதற்காக நூற்றுக்கணக்கான மக்கள், ஸ்டீஃபனிலிருந்து ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு கூட தயாராக இருந்தார்கள். இதுதான் இயேசு உண்மையில் உயிர் வாழ்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. இதிலிருந்து மிகப்பெரிய புதுமை ஒன்று நடந்திருக்கிறது, அதாவது திருச்சபை. ஒரு சாதாரண நாசரேத்தூர் போதகர் ஒருவர், பிலாத்தினால் ஒரு நாட்டின் எதிரி என்ற பெயரோடு கொல்லப்பட்டவர், அவர் பெயரிலிருந்து அவரோடு சேர்ந்திருந்த ஒரு சில மீனவர்கள் ஏற்படுத்திய ஒரு இயக்கம் இன்று உலகத்தின் மிகப்பெரிய ஒரு மதமாக மாறி 2000 ஆண்டுகளுக்கு மேலும் நீடித்து கொண்டிருக்கிறது என்றால், அதற்கு பின் கட்டாயம் இறைவனுடைய சக்தி இருக்கிறது, அவருடைய வாழ்வு இருக்கிறது, அவர் செயல்பாடு இருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சி. திருச்சபை இன்று இருக்கிறது என்றால் அதுவே இயேசு செய்த புதுமைகளில் மிகப்பெரிய புதுமை என்று நான் சொல்வேன். இந்த புதுமை இயேசுனுடைய உயிர்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஆகையினால் யாரோ அவ்வப்பொழுது இயேசு உயிர்த்தாரா இல்லையா என்று ஓரிரு கேள்விகள் எழுப்பினால் அதை பற்றி நாம் பெரிதாக கண்டுகொள்வதில் பயனில்லை. அவர்களுக்கு தெரிந்ததை பேசுகிறார்கள், அவர்களுடைய அறியாமையில் பேசுகிறார்கள் என்று நாம் விட்டுவிடுவதுதான் சரி என்பது எண்ணம். சகோதர சகோதரிகளே, இரண்டு சிறு எண்ணங்களை சொல்லி நான் இந்த பகிர்தலை முடிக்க விழைகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்ற கேள்விக்கு ஒரு சில சமயத்தில் நான் நினைத்தது உண்டு. எல்லாருக்கும் முன்பாக அவர் காட்சி கொடுத்திருந்தால், இன்று கூட அவர் உலகத்தில் தோன்றி நான் தான் உயிர்த்த இயேசு என்று சொல்லியிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காதே என்று நான் நினைப்பது உண்டு. ஆனால் அது என்னுடைய அறியாமை என்பது எனக்கு புரிகிறது. ஏனென்றால் இயேசு உண்மையில் எல்லார் முன்பும் வந்து நான் தான் உயிர்த்த இயேசு என்று அவர் தன்னுடைய வலிமையை காட்டியிருந்தால் விசுவாசம் என்ற ஒன்றே இருந்திருக்காது. இயேசு ஏன் இயேசு மட்டும், கடவுளே மனிதனுக்கு முன்பு தன்னை ஓப்பனாக வெளிப்படுத்தி கொள்ளாததனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், அவர் மனிதனுடைய அந்த இயல்பை, மனிதனுடைய சுதந்திரத்தை மதிக்கிறார். நாம் அவரை நாம் விருப்பப்பட்டு பயமில்லாமல் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய விருப்பம். ஆகையினால் அவர் தன்னுடைய முழு வலிமையோடு நம் முன்னால் நின்று நான் தான் இயேசு என்றால் நாம் நம்முடைய சுதந்திரத்தை இழந்து விடுவோம். அவர் மறைந்திருப்பது நம்முடைய சுதந்திரத்திற்கு அவர் காட்டும் ஒரு பெரிய மரியாதை, நமக்கு அவர் கொடுக்கும் மிகப்பெரிய மரியாதை. இயேசு இன்றும் நம்மை நேசிக்கிறார், நம்மை மதிக்கிறார். ஆனால் நாம் விருப்பமாக அவரை நம்ப வேண்டும், அவருக்காக நம்மை தியாகம் செய்ய வேண்டும், அவருக்கு நாம் அன்பு காட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுதான் உண்மையான விசுவாசம் என்கிறேன். இரண்டாவதாக, மரணத்தை பற்றி ஒரு செய்தி அத்தோடு முடித்துக்கொள்ள விழைகிறேன். உலகத்தில் பல மாயையான விஷயங்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா விஷயங்களிலும் மிக மாயையானது என்னவென்றால் மரணம் என்பதுதான். மரணம் என்பது என்று ஒன்று உண்மையிலே கிடையாது. நாம் தான் மரணம் என்பது உண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு உதாரணத்தை கொடுக்கிறேன். ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிறப்பு நேரம் வரும்பொழுது அது மிகவும் பயந்து போகிறது. ஒரு பிறப்பு நடக்கும் பொழுது தாய் மட்டும் துன்பப்படுவதில்லை, அந்த குழந்தையும் மிகவும் துன்பப்படுகிறது. அந்த குழந்தையினுடைய பயம் என்னவென்றால், நாம் இவ்வளவு சந்தோஷமான ஒரு உலகத்திலிருந்து, எதுவும் அறியாத ஒரு உலகத்திற்கு இப்பொழுது நாம் தள்ளப்பட போகிறோமே, அங்கு நாம் உயிர் வாழ்வோமா இல்லையா என்ற அந்த பயத்தில் அந்த குழந்தை தத்தளிக்கிறது. பிறந்தவுடனே அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறது. ஏனென்றால் அது நினைக்கிறது, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, நான் செத்து போகப் போகிறேன் என்ற பயத்தில் அது அழுகிறது. ஆனால் இவ்வளவு நாள் அதை பராமரித்து வந்த அன்னையோ மிகவும் சந்தோஷப்படுகிறாள். ஏனென்றால் ஒரு சிறிய உலகத்திலிருந்து ஒரு மனிதன் ஒரு பெரிய உலகத்திற்கு வந்துவிட்டான், என்னுடைய மகன் அல்லது மகள் என்னுடைய ஒரு பெரிய உலகத்திற்கு வந்துவிட்டார்கள், ஒரு மிகவும் பரந்த உலகத்திற்கு வந்துவிட்டார்கள் என்பது அன்னைக்கு தெரிகிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு அது அந்த நேரத்தில் தெரிவதில்லை. அதே போல நாமும் இந்த உலகம் என்ற இந்த இறைவனுடைய கருவறையில் பாதுகாக்கப்பட்டு நாம் இதைவிட ஒரு மிகப்பெரிய வாழ்விற்காக தயாரிக்கப்பட்டு வருகிறோம். இயேசுவனுடைய உயிர்ப்பு இதைத்தான் நமக்கு சொல்கிறது. இந்த வாழ்வுதான் வாழ்க்கை, இந்த வாழ்வின் முடிவு சாவு இறப்பு என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு இயேசுவுக்கு அது உண்மை அல்ல என்பது தெரியும். இயேசுனுடைய உயிர்ப்பு இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. கடைசியில் நாம் எப்பொழுது தயாராக இருக்கிறோமோ அப்பொழுது இறைவன் என்ற அந்த அன்னை நம்மை நித்திய வாழ்வுக்கு பெற்றெடுக்கப் போகிறார். நாம் தான் நித்திய வாழ்வை பற்றி பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நித்திய வாழ்வுக்கு சென்றவர்கள், பரவாயில்லை அப்பாடா, ஒரு வழியாக நாம் இந்த உலகத்திலிருந்து இறந்து தொலைத்தோம் என்று மகிழ்ச்சி உருவார்கள் என்பது என்னுடைய எண்ணம். கண்ணதாசன் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், ஒரு பிணம் இறந்து போய் கிடக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லோரும் அழுகிறார்கள், ஆனால் அந்த மனிதன் மட்டும்தான் சிரிக்கிறான். ஏனென்றால் அவன் இந்த சிறு உலகத்திலிருந்து மிக பரந்த ஒரு மோட்ச உலகத்திற்கு சென்று விட்டோம் என்பது அவனுக்கு தெரியும். எப்படி குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை மட்டும்தான் அழுகிறது, மற்ற எல்லோரும் சிரிக்கிறார்கள். ஏனென்றால் மற்றவர்களுக்கு தெரியும், இந்த குழந்தை இருந்த உலகத்தை விட இப்பொழுது மிக ஒரு பெரிய உலகத்திற்கு, மிகப்பெரிய வாழ்க்கைக்கு வந்துவிட்டது என்பது மற்றவர்களுக்கு தெரிகிறது. இயேசுனுடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு இதைத்தான் நமக்கு கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆகையால் நாம் கிறிஸ்தவர்கள் சாவை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் சாவை பார்த்து பயப்படும் பொழுது இயேசுனுடைய உயிர்ப்பில் நாம் உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்ற சந்தேகம் நமக்கு எழும். அவர் உயிர்த்தது, அவர் இன்று நம்மிடையில் வாழ்வது, அவருடைய சக்தி நம்மில் குடிகொள்வது எல்லாம் உண்மை என்று நாம் நம்பினால் வாழ்க்கையை நாம் மிக சந்தோஷமாக, எதையும் பார்த்து பயப்படாமல், உண்மைக்கு மட்டும் வணக்கம் செலுத்தி, தீமை செய்வதற்கு மட்டும் பயந்து வாழ்வோம். இயேசுனுடைய உயிர்ப்பு, அவர் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட துணிவை நமக்கு கொடுத்து ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ நமக்கு உதவி செய்யட்டும். இறை இயேசு மற்றும் அவருடைய புனிதர்கள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் என்று வாழ்த்தி, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பாஸ்கா திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். God bless you.
கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா செய்தி வழங்கியவர் அருள் பணி முனைவர் மரிய ஆரோக்கியம் சலேசிய சபை.
நான் உயிர்ப்பேன் என்றேன், இதோ உயிர்த்து விட்டேன். இறப்பிற்கு பிறகு புதிய பிறப்பொன்று உண்டு என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். உயிர்ப்பு இது எனக்கு மட்டும் உரியது அல்ல. என்னை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, ஏற்றுக்கொண்டதை ஊரறிய உலகறிய தன் சொல்லாலும் செயலாலும் அறிக்கையிடும் அனைவருக்கும் உரியது. ஆகவே உங்கள் அன்றாட வாழ்வையும் உங்கள் விசுவாச சத்தியத்தையும் தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். என்னில் விசுவாசம் வைப்பவன் ஒருபோதும் சாகான். ஒரு விசுவாசிக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அது அழிக்கப்படுவதில்லை.
சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது.
விட்டதோ
மனுவற்றது
உயிர்த்து எழுவதோ
பலமானது
மண்ணில் விழுந்து மடியும் விதைகள் எழுந்த போது தருமே பலன்கள்
ஜெபிப்போம். இயேசுவே, உமது மனித அவதாரத்தின் உச்சக்கட்டமே உமது உயிர்ப்பின் வழியாக மனித மாண்பை நிலைநிறுத்தி ஆணவத்தால் நாங்கள் இழந்த இறைச்சாயலை எங்களுக்கு திரும்பவும் பெற்றுத்தந்தது. உமது உயிர்ப்பு எங்கள் வாழ்வு சிலுவை பாதையின் நம்பிக்கை நட்சத்திரம். வாழ்வுக்கு சாவில்லை என்று உள்ள உறுதியோடு வாழும் வரத்தை தாரும். அப்போது உம்மோடு கூட சாவுக்கு வாழ்வில்லை என்ற உண்மையையும் நாங்கள் நிலைநாட்டுவோம். வாழ்வுக்கு வெற்றி, வாழ்வின் ஊற்றாகிய இறைவனுக்கு வெற்றி, முழு வாழ்வை நிறைவாக கொடுத்த இயேசுவுக்கு வெற்றி. அவ்வாழ்வை லட்சியமாக ஏற்று போராடும் எல்லா மக்களுக்கும் வெற்றி. ஆமென்.
மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. உங்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே. பின்னர சமயம் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே. எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவமே. பின்னர சமயம் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே. எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவமே.
சிலுவை பாதையின் வாழ்வு, உனது மகிமையின் வாழ்வு, வெற்றியின் வாழ்வு. ஏனென்றால் நான் எனது சிலுவை பாதையின் வழியே உனக்கு என் வாழ்வீட்டை திறந்து விட்டேன் என்று எனது விருந்தினனாக நீ வருவாய் என காத்து கொண்டே இருக்கின்றேன்.
முழக்கம் எட்டு திக்கும் எழுந்தது பாராய். இயேசு தேவன் உயிர்த்து நின்ற காட்சியை பாராய். மீட்பு தேவன் வெற்றி கீதம்.
கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. நன்றி, வணக்கம்.